ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते नरसिंहाय ॐ नमो भगवते नरसिंहाय ॐ नमो भगवते नरसिंहाय नमस्ते तेजसे आविर्भाव वज्रनख वज्रदंष्ट कर्माशयन रंधय तमोग्रसग्रस ओं स्वाहा अभयम अभयम आत्मनिभूयिष्ठ ओं श्रों वागीशा यस्य पदने लक्ष्मे यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे श्री नृसिंह जय जय नृसिंह प्रह्लादेश जय पद्म मुख पद्म बृंह उग्रं वीरं महाविष्णु ज्वलन्तं सर्वतो मुखं नृसिंहं विशनं भद्रं मृत्यु मृत्यु नमाम्यहम् ओम ज्ञानतिमिरन्धस्य ज्ञानञ्जनशलाकाय चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः वन्देऽहं श्रीगुरो श्रीयतःपदकमलं श्रीगुरुं वैष्णवांश्च श्रीरूपं सागरजातं सहगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च Srila Prabhupada writes in Krishna book that among all the unlimited qualities of the Supreme Lord, the most important is His mercy upon His devotees.
Srila Prabhupada, Krishna puttavata eludhara, Krishna kitta irukkakoodiya ethanaiyo enilangada gunangalla migavum mukkiyamanadhu avar thannudaiya bhaktargal meedhu kaattakoodiya karunai.
This quality is technically, or the whole category in which this quality comes, is called bhakta vatsalya.
In the bhaktar mele kaatakudi karune abdingra in the gunamanadu ottumatma paartham abina bhakta vatsala abdingra gunathil keela
vatsalya. Krishna is known as bhakta vatsala, and the quality is known as bhakta vatsalya.
Krishna bhakta vatsala abdina ariyapadrar and the gunamanadu bhakta vatsala abdina ariyapadrar.
He is a kind disposition towards his devotees.
Avar thannudaiya bhaktargalai nokki kanivana thanmayudan irukkar.
He is giving special attention to caring for his devotees.
அவர் தன்னுடைய பக்தர்களுக்கு பக்தர்களை கவனித்துக் கொள்வதில் தனியான ஆர்வம் காட்டுகிறார்.
So amid all the blood and terror and ghastliness of Nrisimha Leela, this is the this bhakta vatsalya, the quality of the Lord caring for, protecting his devotee, that is the actual essence.
Rattam romba paakkuradhukku kooramana roopathoda irukkakoodiya andha narsimhalila irukku mathiyila avar thannudaiya bhaktargalai paathukollakoodiya andha bhakta vatsalya abdingra gunam dhaan indha leelayinudaiya maiya porulaga amigirathu.
We find in all the narrations of Srimad Bhagavatam about Krishna and his various avatars that the essential quality being described is Bhaktavatsalya.
Nama Srimad Bhagavatla Patram, Krishnar, Matumarude, Enilanaga, Avataranga Patri Cholambode, Anga Kuripita Kukudi, Mukimana, Gunamana, Bhaktavatsalya.
When Krishna appears to Dhruva Maharaj, that is out of his great kindness to Dhruva.
Krishna Dhruva Maharajar mundu thondrum bodhu adu Dhruva mel avarku irunda oru karunai dhaan.
Krishna could have said, you want a kingdom? Okay, take it, and could have been all finished with that.
Krishna varuna unakku rajyam venuma? Okay, eduthuko avrin solla ellathai mudichirundiralam.
But he thought, why this devotee is worshipping me with such intensity, why should I give him simply an insignificant kingdom?
Avar nanachar inda bhakta ivulavu theegrama enak enna valipettu kondirkar ivarku na vandu arpamana oru rajyatha kuduthu vittralama avin.
So instead he gave himself to his devotee.
அதுக்கு பதில அவர் தன்னையே தன்னுடைய பக்தன் கிட்ட ஒப்படைத்தார்.
Of course, Dhruva at that stage was a materially motivated devotee.
துருவன் அந்த சூழ்நிலையில பௌதிகத்தினால பௌதிக நோக்கத்தினால இருந்த ஒரு பக்தனாக இருந்தான்.
But Narad Muni was very eager that Dhruva become a pure devotee of Krishna.
ஆனா நாரதருக்கோ துருவன் கிருஷ்ணருடைய தூய பக்தராக மாறணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமுடையவராக இருந்தார்.
At that when Dhruva approached Narad, there was no sign of Dhruva becoming a pure devotee of Krishna.
துருவன் நாரதரை அணுகிய போது துருவன் வந்து கிருஷ்ணருடைய தூய பக்தராக வருவான் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு அறிகுறியுமே தென்படவில்லை.
But Dhruva had a very strong motive, even though it wasn't a proper, from the devotional standpoint, it wasn't a proper motive, but he had a very strong desire to supplicate Lord Vishnu.
துருவன் கிட்ட ரொம்ப பலமான எண்ணம் இருந்தது. அவனுடைய ஆசை எந்த அளவுக்கு பலம், விஷ்ணு கிட்ட இருந்து எப்படியாவது அவருக்கு வந்து இதை பெறணும் அப்படிங்கிற ஆசை அவங்க கிட்ட பலமானதா இருந்தது. பக்தியினுடைய கண்ணோட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா அது தூய்மையானதா இல்ல அப்படின்னு சொன்னா கூட
And Narad Muni has a very strong desire to engage everyone or bring everyone to the platform of pure devotional service.
Narad Muni பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரையுமே தூய பக்தி தொண்டினுடைய தளத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறதுல அவருடைய விருப்பம் பலமானதாக இருந்தது.
Narad Muni could have given direction to Dhruva to how Dhruva could just fulfill his desire, but Narad wasn't interested that Dhruva fulfill his desire. Narad wanted to change his desire to pure devotional service.
Narada Muniyar Dhruvanudaiya virupathai poorthi seivadharku edho avarku valigaatti irundhukalam ana Dhruvanudaiya virupathai poorthi seivadhila Naradarku virupam kedaiyadhu avar Dhruvanudaiya virupathai thooya bhakti thondukku kondu varanumnu virupapettar.
So out of reciprocation with Narada, Bhagavan Narayana appeared to Dhruva and in doing so changed the desire of Dhruva from material to spiritual.
Bhagavan Narayana Dhruvanudaiya bhakti ki palanaga avar Dhruvan munnadi thondrina kaaranathinala Dhruvanudaiya virupamanadhu bhaudhigathil irundhu thooya bhakti thondraga maariyathu.
So in all the narrations of Bhagavatam, we find this Bhaktavatsalya is prominent.
இப்படி பாகவதம் முழுக்க நம்ம பக்தவாத்சல்யா அப்படிங்கிற குணம் மேலோங்கி இருக்கவே பார்க்கிறோம்.
Even in the incident of the appearance of Mohini Murti, it might seem to an external observer that Lord Vishnu just wanted to show himself to be better than Lord Shiva.
மோகினி அவதாரம் தோன்றின போது கூட உங்களுக்கு வெளியிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா பகவான் விஷ்ணு தான் சிவபெருமானை விட உயர்ந்தவர் அப்படிங்கறத காட்டுற மாதிரி காணலாம்.
But that is also Lord Vishnu's mercy to Lord Shiva, that he establishes Lord Shiva in the proper position of pure devotional service to himself. And all the pastimes of Krishna described in the 10th canto, they are simply replete with bhakta vatsalya. Generally we analyze how the devotees are offering their bhakti to Krishna. That everything centers around Krishna and all the devotees perform all their activities for the pleasure of Krishna. But from Krishna's standpoint, he performs all his activities simply for the pleasure of his devotees. And to do that, he breaks all the rules. He breaks the rules of the universe. For instance, by making it seem like the millions of soldiers on the battlefield all see the sun set. But in the meantime, it's not set because Krishna controls all the movements of all the planets. Yat Chakshur Esha Savita Sakala Grahanam Raja Samasta Suramurtir Shesha Teja Yat Yagya Brahmati Sambhrita Kala Chakro Govindamadi Purusham Tamaham Bhajami. The sun, which is like the king of all the planets, like the eye.
Suryan, அதாவது எல்லா கிரகங்களுக்கும் மன்னனாக இருக்கக்கூடிய சூரியன் கண்களை போன்றது.
Yeah, it travels according to the order of Govinda.
இது கோவிந்தனுடைய கட்டளையின்படி சுழல்கின்றது.
So if Govinda says, okay, come back up, then the sun comes up.
கோவிந்தன் வந்து சொல்றார், நீ வந்து மேலே வா அப்படின்னு சொன்னா அவர் மேலே இருந்து வரும்.
This contradicts all the law, known laws of physics. These rascal scientists are spending all their lives studying the laws of physics just so they can say there is no God. Meantime, out of his own desire to exhibit his bhakta vatsalya, Krishna just whimsically, you could say, changes the law, breaks it. And that this, in so doing, also demonstrates his abhakta nirvatsalya, his completely opposite attitude to the non-devotees.
அப்படி செய்யறதின் மூலமா அவர் பக்தர் அல்லாதவருக்கு நான் முற்றிலும் எதிரான மனப்பான்மையை வைத்திருப்பேன் அப்படிங்கறத வெளிப்படுத்துறார்.
That they will have now a very good opportunity to say, see, just see. This is all mythology, not possible.
அவங்க பாப்பாங்க, ஏய் இதெல்லாம் பாரு, இதெல்லாம் வந்து அவன் இதை பார்க்கும்போது என்ன சொல்லுவா, இதெல்லாம் பாரு, இதெல்லாம் கற்பனை கதை, இதெல்லாம் சாத்தியம் இல்லாதுன்னு சொல்லுவாங்க.
So by performing activities, Krishna favors the devotees who can better appreciate him by saying, just see how wonderful is Krishna.
கிருஷ்ணர் தன்னுடைய செயல்களை செய்யறாரு. அந்த செயல்களை செய்யறது மூலம் பக்தர்கள் வந்து அவரை புகழ்றாங்க, ஏய் பாருங்க கிருஷ்ணர் எவ்வளவு அற்புதமானவர், என்ன மாதிரி செயல்களை செய்யறாரு.
And the non-devotees will see, just see what nonsense these devotees believe in.
ஆனா அபக்தர்கள் சொல்லுவாங்க, ஏய் இங்க பாரு இந்த இந்த பக்தர்கள் வந்து என்ன மாதிரியான அபத்தமான விஷயத்துல தான் நினைச்சிட்டு இருக்காங்க, நம்பிட்டு இருக்காங்க.
There are so many instances Krishna's breaking his promise not to lift any weapon. He broke that promise to protect Arjuna.
எத்தனையோ உதாரணங்கள் இருக்கு. கிருஷ்ணர் தான் ஆயுதம் ஏந்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதி எடுத்திருந்தார், ஆனால் அர்ஜுனனை காப்பதற்காக அவர் வந்து ஆயுதத்தை ஏந்தினார், அந்த தன்னுடைய உறுதிமொழியை முறித்தார்.
Failed to protect the even a great yogi, very respectable person, came to Krishna for shelter, but Krishna refused to give him shelter.
எவ்வளவு மதிக்கத்தக்க ஒருத்தர் கூட கிருஷ்ணர்கிட்ட தஞ்சம் அடையறதுக்காக வந்தார், ஆனா கிருஷ்ணர் அவர் தஞ்சம் கொடுப்பதற்கு மறுத்து விட்டார். பெரிய யோகி.
If anyone comes to Krishna for shelter, then surely he will protect them.
யாரெல்லாம் கிருஷ்ணர் கிட்ட தஞ்சம் அடைந்து வராங்களோ அவங்களை நிச்சயமா கிருஷ்ணர் வந்து பாதுகாப்பார்.
But in the case of Durvasa Muni, he refused to.
ஆனா துர்வாச முனிவருடைய நிலையில பார்த்தோம் அப்படின்னா அவர் பாதுகாப்பு அளிக்கிறது மறுத்து விட்டார்.
He could not give Durvasa shelter because Krishna felt that he has offended my devotee.
அவர் துர்வாசருக்கு தஞ்சம் கொடுக்கறது முன் வரல, ஏன்னா கிருஷ்ணர் என்ன நினைச்சார்னா இவர் என்னுடைய பக்தருக்கு அபராதம் நினைச்சிருக்கார்.
His heart would not allow him.
அதனால பகவானுடைய இதயம் அவருக்கு அனுமதி கொடுக்காது.
His heart is his devotee.
அவருடைய இதயம் பக்தர்கள் தான்.
That famous statement in this regard.
இது குறித்து பிரபலமான ஒரு கருத்து இருக்கு.
Sadhu Namhridi Sadhavo Hridayo Mahyam Sadhu Nang Hridayam Twaham Tadanyate Na Janati Madanyate Na Janati Nahang Te Bhyo Managapi. Krishna says that the devotees are my heart and I am their heart because they know nothing but me and I know nothing but them.
Krishna சொல்றார், பக்தர்கள் தான் என்னுடைய இதயம், பக்தர்களுக்கு நான் தான் இதயம், ஏன்னா எனக்கு பக்தர்களை தவிர வேற எதுவும் தெரியாது, பக்தர்களுக்கு என்னை தவிர வேற எதுவும் தெரியாது.
So this bhakta vatsalyam, this is the essence of Nrisimha Leela.
இந்த பக்த வாத்சல்யம் அப்படிங்கறது தான் நரசிம்ம லீலையினுடைய சாரம்.
There are so many 5-year-old boys in the universe at any time.
உலகத்துல வந்து எப்பவுமே எல்லா நேரங்களிலுமே 5 வயது சிறுவர்கள் எத்தனையோ பேர் இருப்பார்கள்.
And 5-year-old boys, they're not considered very important.
5 வயது சிறுவர்கள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர்களா கருதப்படுறது கிடையாது.
If we read the newspaper, we won't find any talk of 5-year-old boys.
நம்ம வந்து செய்தித்தாள் படிச்சோம் அப்படின்னா 5 வயது சிறுவனை பற்றி எந்த ஒரு தகவலும் அதில் இருக்கிறத பற்றி பார்க்க முடியாது.
They have to come at least to teenage to get in the news generally. If they pick and that as a sportsman or sportswoman.
நீங்க வந்து செய்தித்தாள் வரணும் அப்படின்னா அப்போ வந்து ஒரு டீனேஜ் பையனாவது நீங்க வரணும், அப்பதான் செய்தித்தாள் வருவாங்க. அதுவும்
விளையாட்டு. You don't say in Tamil. There's no such word. Yuvavastha. It's teenage. Yuvavastha.
அவங்க வந்து அந்த வயதுல வந்தாதான் விளையாட்டுத் துறையில வரலாம். விளையாட்டுத் துறையில ஆணாவோ பெண்ணாவோ கூட வராங்க.
There must be a Tamil word for yuvak. There's no Tamil word for yuvak. Anyway. It must have been there, but these Dravidian movement took it out. Probably what happened. So, usually they have to be a bit older to be in like the political news or the business news.
அரசியல் செய்திகள்லயோ இல்ல வியாபார செய்திகள்லயோ வரணும் அப்படின்னா ஒருத்தர் வந்து கொஞ்சம் வயதாயிருந்தாலும் வர முடியும்.
And Hiranyakashipu was very important politician.
Hiranyakashipu migavum mukkiyamana arasiyalvadi.
Yeah, he's bigger than any chief minister, prime minister, president.
Evvalavudan periya mudalamaichargal, pradhama mandri, janadhipathi ellarayum kaattum periyavar.
He had taken on a position even bigger than that of Indra, Chandra, Vayu, don't say that in Udupi, etc. combined. He was really a big timer. You can't find, in the history of the universe, you won't find any bigger politician than Hiranyakashipu. I mean, bigger mundane politician.
இந்த பிரபஞ்சத்தினுடைய வரலாற்றில் நீங்க பாத்தீங்கன்னா இரண்யகசிபுவை விட மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியை நீங்க பார்க்க முடியாது. அரசியல்வாதினா மிகப்பெரிய பௌதிக அரசியல்வாதி சொல்றாங்க.
நரசிம்மதேவ் came on behalf of Prahlad.
நரசிம்மதேவர் பிரகலாதருக்காக வந்தார்.
What did Prahlad have to give to Narasimha?
பிரகலாதர்கிட்ட அப்படி என்ன இருந்தது நரசிம்மருக்கு கொடுக்கிறது?
He was just remembering him. He wasn't preaching all over the world. He didn't build any temples. He hadn't written any books. He hadn't initiated any disciples. He was just a 5-year-old boy. But he was always remembering Krishna with great intensity. And again, he was a disciple of Narada. So anyone who becomes a disciple of Narada, Krishna takes special attention of such a devotee.
யாரெல்லாம் நாரதருடைய சீடர்கள் ஆகிறாங்களோ அவங்களுக்கு கிருஷ்ணர் தனிப்பெரும் கவனம் செலுத்துறார்.
Because Narada is very dear to Krishna.
ஏன்னா நாரதர் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவர்.
So Bhagavan Narasimhadev manifested this fierce form to register his discontent with Hiranyakashipu's atrocities against Prahlad.
நரசிம்மர் தோன்றியதன் மூலமாக இரண்யகசிபு பிரகலாதருக்கு எதிராக நிகழ்த்திய கொடுமைகள் தனக்கு பிடிக்கவில்லை, தன்னுடைய தனக்கு பிடிக்கலை அப்படிங்கறத தெளிவாக வெளிப்படுத்தினார்.
Of course, the Supreme Lord was also indulging his fighting propensity.
முழுமுதற் கடவுள் சண்டை போடணும் அப்படிங்கிற தன்னுடைய சுபாவத்தையும் அதுல வந்து ஈடுபடுத்துறார் இந்த லீலையில.
But to exhibit that, he's not just going to whimsically exhibit his fighting propensity. There has to be a good reason for the Supreme Lord to come to this world. That's what the class of so-called theists say, that, well, God, why should he come to this world? They don't accept the what they call the avataravada, or the theory that the Supreme Lord appears as various avatars.
இத்தகைய நபர்கள் அவதாரவாத கொள்கை அப்படிங்கறத வந்து ஏற்றுக்கொள்றதில்ல. அதாவது முழுமுதற் கடவுள் பல்வேறு அவதாரங்களின் ரூபத்தில் இந்த உலகத்தை வராருங்கிறத
ஏற்றுக்கொள்றதில்லை.
அவங்க நினைக்கிறாங்க கடவுள் ரொம்ப சக்தி வாய்ந்தவர், அவர் எதுக்கு இந்த உலகத்துல இறங்கி வரணும்?
What business has he got coming here?
இங்க வர்றதுல அவருக்கு என்ன தொழில் வந்தது?
He can do everything by himself.
அவர் எல்லாவற்றையும் தானாவே செய்திருப்பார்களே.
Another objection they have of is that, well, the Supreme God anyway doesn't have any form, so how is he going to take any form? So, in one sense, that is true. It is true that the Supreme Lord doesn't have to come to this world. He manages this whole world by his various shaktis. There's that verse, Shweta, Parasya Shakti. How does that begin, that verse? Natasya karyam karanam cha vidyate natatsamas cha vyatikas cha drishyate. Parasya Shakti vividhai vashuyate swabhavaviki jnana bala kriyacha. That there is no one. There is no work that he is forced to do. There is no one equal to or superior to him. Everything is affected by his various energies. He has many various shaktis. Jnana Shakti, Bala Shakti, Icha Shakti. And by these potencies, he performs everything. Everything is going on in the world. So for the general maintenance or creation, maintenance and destruction of this world, there is no need for God to get involved in it at all. But he does come and does get involved because of his devotees. He's interested in his devotees. Destroying the demons, that can be done by his potencies. But he comes personally to deal with the demons who harass his devotees. This is shown in the case of Nrsimhadev protecting Prahlad. He can do everything by his potencies, but he's so personally interested in his devotees that he comes himself. In Vaikuntha, the messenger can come and say, Hiranyakashipu is harassing Prahlad. Of course, there doesn't need to be any messenger to come and tell him, because he knows everything. By his Jnana Shakti. But he gives various duties to his devotees to give them some service so that he can reciprocate with them. So Krishna could say, okay, just zap him. No Tamil word for zap. Of course, there was the question of Brahma's benedictions. But Krishna's clever person, he could have found a way to have got around them without coming personally. But he came personally. What that rascal Hiranyakashipu? Is of course Hiranyakashipu had been harassing Prahlad, and Krishna had been protecting him. Just to let the plot come to its full conclusion. I mean, right from the very beginning, Krishna could have arranged for Hiranyakashipu to have been killed. But then there wouldn't have been any leela. There wouldn't have been any fun. And there wouldn't have been any chance for Krishna to show himself as Narasimha. The situation would not have been created. So that he comes is his bhaktavatsalya not only to Prahlad but to all future generations of devotees. Who by remembering him and glorifying him, they also invoke his mercy. What's that verse, Kunti's prayer? Smaranti nandanti tavehi tanjana. How does that begin? Shrimanti gayanti grinanti abhikshnasha. Smaranti nandanti tavehi tanjana. Ta eva pasyantya chirena tavakam. Bhava prabaho paramang padam bhujam. Kunti Devi says that the devotees, by hearing about you,
Kunti Devi solranga, bhaktargal ungalai patri ketpadalum,
by glorifying you,
angalai pugalvadalum,
constantly,
todarndu thangalai pugalvadalum,
by accepting you in their heart,
thangalai avargalude idayathil yetrukolvadalum,
by remembering you, by taking pleasure in all these activities, hearing about you, glorifying you, your devotees, very quickly, they get the opportunity to see you. Which by doing so, they become free from birth and death. And attain to your lotus feet in the spiritual world. So this, by showing mercy to Prahlad, Narasimha Dev, he showed mercy to so many generations of devotees. Even today there are so many temples of Narasimha Swami. The devotees have faith that Narasimha Dev will protect us. And he will, just as he killed Hiranyakashipu, he will kill the demon-like desires within our hearts. For devotees aspire to follow in the footsteps of Prahlad.
பக்தர்கள் பிரகலாதருடைய அடிச்சொடலை பின்பற்றணும்னு விரும்புறாங்க.
Which means to be a completely pure devotee.
அப்படின்னா முற்றிலுமே தூய பக்தர்களாக இருக்கணும்னு ஆசைப்படுது.
One major condition for being a pure devotee is to be completely free of any other desire than to satisfy Krishna. That practically is the definition of being a pure devotee.
தூய பக்தராக ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னா அதற்கென்று ஒரு நிபந்தனை இருக்கு. அது என்ன அப்படின்னா கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதை தவிர வேற எந்த ஆசைகளையும் பக்தர்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது. உண்மையிலே இதுதான் தூய பக்தி அப்படிங்கறதுக்கே லட்சணம்.
But in their attempts to come to the level of Prahlad, devotees find themselves held back by demoniac desires.
பிரகலாதரை போன்ற நிலைக்கு வரணும்னு சொல்லி பக்தர்கள் முயற்சி எடுக்கும் பட்சத்துல அவங்க வந்து அசுரத்தனமான விருப்பங்கள்னால அவர்களுடைய முயற்சியானது தடை செய்யப்படுறதை உணர்றாங்க.
So we may not be sure who we want to be like Prahlad or Hiranyakashipu.
அதனால நமக்கு வந்து உறுதியா சொல்ல முடியாது நம்ம பிரகலாதரை போல இருக்கணுமா இரண்யகசிப போல இருக்கிறோமா.
We have so many desires in our hearts to control and dominate and exploit and enjoy this material nature.
நம்மளுடைய இதயத்துல இன்னும் நமக்கு எத்தனையோ ஆசைகள் இருக்கு கட்டுப்படுத்துவதற்கும் மற்றவர்களை நம்மளுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கும் இந்த உலகத்தை அனுபவிப்பதற்கும்.
We want to be like Hiranyakashipu. So we pray to Nrisimhadev, come and kill these demon-like desires in my heart. Srila Prabhupada often commented that Prahlad, seeing Nrisimhadev come and killed Hiranyakashipu, Prahlad became very happy.
Srila Prabhupada Narayadara Saliyakar, Yepa Prahladar Pakraro, Adadu, Narsimha Thondri Hiranyakashipu Ponnade Parkraro, Appa Prahladar Migum Anandamadenda.
Nrisimhadev is called Prahlad Ahlada Dayan, he who gives happiness to he who gives happiness to Prahlad, who is exceptionally happy.
Narsimha Deva Prahlada Hlada Dayine Abdin Adaka Padar, Adanade Purul and Abdina Yar Orthar Prahlada Rik Anandam Kurukara, Prahlada Abdinale, Yar Orthar Yakume, Elare Katlin, Midinda Anandam Kurukara, Andanabarna Purul.
So, we pray. Prayer is there from Narsimha Purana. Namaste Narasimhaya Prahlada Hlada Dayane Hiranyakashipur Vakshashila Tankana Kalaya. We pray to, we offer our submission to the man lion form of the Supreme Lord.
நம்ம நம்மளுடைய பணிவான வணக்கங்களை சிங்கமும் மனிதனும் இணைந்த முழுமுதற் கடவுளின் ரூபத்திற்கு தெரிவிக்கின்றோம்.
Who is the bestower of exceptional happiness to the exceptionally happy Prahlad.
அவர் தனிச்சிறப்பு வாய்ந்த மகிழ்ச்சியை தனிச்சிறப்பு வாய்ந்த மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய பிரகலாதருக்கு வழங்குகிறார்.
So that happiness Prahlad is feeling seeing Nrisimhadev bifurcate the chest, this stone hard chest of Hiranyakashipu. That chest which could not be pierced even by the most powerful weapon, the thunderbolt of Indra.
இரண்யகசிபுவினுடைய நெஞ்சானது இந்திரனுடைய வஜ்ராயுதத்தினால கூட துளைக்க முடியாத அளவுக்கு கடினமானதாக இருந்தது.
Was pierced by the nails of Nrisimhadev.
ஆனா அத்தகைய நெஞ்சானது நரசிம்மதேவருடைய நகங்களினால கிழித்தெறியப்பட்டது.
And blood was spurting everywhere.
ரத்தம் எல்லா இடங்களிலும் சிதறி கிடந்தது.
we have the famous ISKCON picture of Narasimhadev killing Hiranyakashipu.
நரசிம்மதேவர் இரண்டை கஷ்டத்தை கொள்ளக்கூடிய அந்த தோற்றம் அடங்கிய படம் இஸ்கானில் பிரபலமாக அறியப்பட்ட ஒன்று.
With Hiranyakashipu on the lap of Narasimha, flailing his legs and screaming.
இரண்யகசிபு நரசிம்மருடைய மடியில இருக்கிறதையும் அவனுடைய கால்கள் எல்லாம் அலறதுனால குதிக்கிறதையும் கொண்ட ஒரு படம்.
And blood spurting everywhere.
ரத்தம் எல்லா இடங்களிலும் சிதறி கிடக்குது.
So the artist Jadurani, she was painting this under the direct supervision of Srila Prabhupada.
இந்த படத்தை வரைந்த வரைபட கலைஞர் ஜதுராணி அவங்க வந்து ஸ்ரீல பிரபுபாதருடைய நேரடி கண்காணிப்பின் கீழே இந்த படத்தை வரைந்து கொண்டிருந்தார்கள்.
And several times she brought the picture to Prabhupada, she thought it was finished.
அவங்க நிறைய தடவை அந்த படத்தை இது வரைஞ்சு முடிச்சாச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பிரபுபாதத்தை கொண்டு வந்து காட்டினாங்க.
But several times Prabhupada said more blood.
ஆனா நிறைய தடவை பிரபுபாத சொல்லிருக்காரு இன்னும் அதிகமான ரத்தம் போடணும்.
It's not like one of those movies where they shoot someone and about, you know, 5 deciliters of tomato ketchup comes out.
இது வந்து ஏதோ சினிமால வந்து வேற ஒருத்தர் சொல்றாரு அதுல இருந்து ஏதோ தக்காளி ஜூஸ் மாதிரி ஏதோ ஒன்று வெளியில வர்றது கிடையாது.
Lots of blood.
அங்க வந்து எவ்வளவு ரத்தம் உள்ள
And if the Supreme Lord is going to kill someone, if he's going to come to this world in the first place, it has to be something dramatic.
அவர் இந்த உலகத்துக்கு வரணும் அப்படினா அங்க முதல்ல அங்க வந்து ஒரு நல்ல ஒரு நாடகமா அங்க இருக்கணும் அப்பதான் அவர் வருவார்.
There are so many rascals saying they're God.
எத்தனையோ அயோக்கியர்கள் தங்களே கடவுள்னு சொல்லிட்டு இருக்காங்க.
No characteristics of God whatsoever.
கடவுளை பற்றி எந்த ஒரு குணமுமே அங்க கிடையாது.
Completely ordinary.
முற்றிலுமே சாதாரணமானவர்கள்.
Nothing special about them at all.
அவங்கள குறித்து எந்த ஒரு சிறப்பு தன்மையுமே கிடையாது.
Many people claim to be God.
எத்தனையோ மக்கள் தங்களே கடவுளா சொல்லிக்கிறாங்க.
And a few of them even really make it a public issue.
அவர்கள் சிலர் அதை வந்து ஒரு மக்கள் பிரச்சனையாகவே கொண்டு வராங்க.
Like the modern so-called Kalki avatar of Tamil Nadu.
உதாரணத்துக்கு நவீன காலத்தில் இருக்கக்கூடிய தற்போதைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்கி அவதாரம்.
So the only thing extraordinary about him is his extraordinary boldness or foolishness in actually publicly declaring himself to be Kalki avatar.
அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிறப்பு தன்மை என்ன
அப்படின்னா audacity, that's the word.
இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிறப்பு தன்மை என்ன அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் தைரியம் இருக்கு அப்படின்னா எந்த ஒரு சிறப்பு தன்மையுமே இல்லாம தன்னையே மக்கள் மத்தியில கடவுளா பிரகடனப்படுத்துறாங்களே அது அந்த தைரியம் தான் அவர்கிட்ட இருக்கிற தன்மை வேற ஒண்ணும் கிடையாது.
But apart from his audacity, he is just a very ordinary person.
அந்த வரட்டு தைரியத்தை காட்டிலும் அவர் வந்து சாதாரண ஒரு நபர் தான்.
He was working in an LIC office.
அவன் வந்து ஒரு LIC அலுவலகத்தை வேலை செஞ்சிருந்தான்.
Which is about the most humdrum kind of thing you could possibly do. Humdrum means ordinary, unexceptional, boring, uninteresting, etc.
எல்ஐசில வேலை பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஆர்வம் இல்லாத ஒன்னும் பெரிய வேலை கிடையாது.
So all of a sudden he had the wonderful idea to become Kalki avatar.
திடீர்னு அவனுக்கு ஒரு நல்ல கருத்து தோன்றது நம்ம வந்து கல்கி அவதாரம் ஆயிடலாமே அப்படின்னு.
But he couldn't exhibit any qualities of anything that might make any sane person think that he's anything more than a bluffer from an LIC office.
ஆனா அவன் வந்து எந்த ஒரு தனிச்சிறப்பான வாய்ந்த குணங்களையும் வெளிப்படுத்தவே கிடையாது. யாருக்காவது கொஞ்சமாவது அறிவு இருந்ததுன்னா அவன் வந்து எளிமையா புரிஞ்சுக்கிறான். இந்த நபர் வந்து வெறுமனே ஒரு எல்ஐசி ஆபீஸ்ல இருந்து சொல்லக்கூடிய ஒரு கதை மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு.
Some of the bluffers, the more expert.
ஒரு சில போலி நபர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி திரட்டக்காரர்கள் வந்து கொஞ்சம் நிபுணர்களாக இருப்பார்கள்.
In the case of Kalki Avatar, that it just goes to show that people are so stupid that even if your bluff is simply by declaring yourself, then some people will follow.
ஆனா கல்கி அவதாரத்துடைய கதையில பாத்தீங்க அப்படின்னா என்ன காட்டுது அப்படின்னா, நீங்க சொல்லக்கூடிய கட்டுக்கதையானது எந்த ஒரு விஷயத்தையும் பொருந்தாததாக இருந்தா கூட அதை நீங்க வந்து பிரகடனப்படுத்தினீங்கன்னா அதை நம்பறதுக்கு ஆள் இருப்பாங்கிறத காட்டுது.
Other bluffers, they actually put in something of a good show, you could say.
மற்ற கட்டுக்கதையாளர்கள் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சில காட்சி காட்டுறாங்க, ஏதோ ஒரு படமாவது காட்டுறாங்க.
I mean, Sai Baba, he manifested some vibhutis.
உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சாய் பாபா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சில விபூதி எடுத்து கொடுப்பாரு.
He was a good magician.
அவர் நல்ல மாயாஜாலக்காரர்.
Not that, he was caught on the camera a few times, but somehow or other he managed to pull off his act.
அவர் வந்து சில நேரங்கள்ல கேமராக்கள்ல மாட்டிக்கிட்டான், இருந்தாலும் பல இடங்கள்ல அதை வந்து தொடர்ந்து அதே மாதிரி போயிட்டு இருக்கு.
And he had this big hairdo, which long orange cloth, and he did, you could say, pretty good show.
நீங்க பார்க்கலாம், பெரிய தலை முடி வச்சுக்கிட்டு நல்ல ஒரு காய் உடை போட்டுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு படம் காட்டினாங்க. அந்த படம் காட்டுறதுல நல்லா பண்ணாங்க.
And consequently he was a much more successful bogus avatar.
அதன் விளைவாக அவர் வந்து இருக்கலே ரொம்ப அதிக அளவுல வெற்றி பெற்ற போலி அவதாரமாக திகழ்ந்தார்.
But really it's something like children playing.
இது உண்மையில பார்த்தோம் அப்படினா ஏதோ குழந்தைங்க விளையாடுறது மாதிரி.
Just like children may play that I am the prime minister of a country.
சில நேரங்கள்ல குழந்தைங்க விளையாடுவாங்க, நான் தான் இந்த நாட்டோட ஜனாதிபதி பிரதமர் இருக்கேன்.
But it's just children's games.
இது வெறும் குழந்தைங்களுடைய விளையாட்டு தான்.
The actual Bhagavan, he doesn't just make a little dust, which is just dust is something you're supposed to clean up anyway. It's just an inconvenience. It's of no use to anyone in any way whatsoever.
உண்மையான பகவான் அப்படிங்கிறவர் சும்மா ஏதோ தூசியை கொடுக்க மாட்டார். அந்த தூசி அப்படிங்கிறது எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது. யாருக்குமே எந்த சூழ்நிலை எதுக்குமே பிரயோஜனப்படாது. அதை வந்து உண்மையில ஒருத்தவங்க வந்து சுத்தப்படுத்தணும், அதை வந்து இடத்த விட்டு நகர்த்தணும்.
When the actual Bhagavan comes, then all the bogus, if we examine the character of these or the achievements of these bogus avatars, it's just like a glowworm compared to the sun.
உண்மையான பகவானுடைய அவதாரம் வரும்போது இந்த போலி அவதாரங்கள் எல்லாம் வந்து விரட்டி அடிக்கப்பட்டுருவாங்க. நீங்க இந்த போலி அவதாரங்களுடைய குணங்களை கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சூரியனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வெட்டில் பூச்சியை போன்றது.
Hiranyakashipu, he was not a small figure.
Ana Hiranyakashipu or chinna nabar kedaiyadu.
He was exceptionally powerful.
Appo alavukadhigamana shakti udayavaraga irundhu.
From the material perspective,
baudhiga kannadathil irundhu paarkumbodhu,
there's never been in anyone as powerful as him since.
அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அவரை போல சக்தி உடையவர் வேறு யாரும் கிடையாது.
Even Ravana, who is the same person, didn't exhibit such control.
ராவணன் அதே நபர் தான், ராவணனாக வந்தார். ஆனா இரண்யகசிபுவினுடைய கட்டுப்பாட்டை ராவணன் வெளிப்படுத்தவில்லை.
And the next manifestation of Dantavakra was even less powerful than Ravana.
அடுத்த தடவை தோன்றின தண்டவக்ரன் ராவணனை காட்டிலும்
சிசுபால் தண்டவக்ரம்.
அடுத்த தடவை தோன்றின சிசுபாலன் அந்த அளவுக்கு கூட சக்தியை வெளிப்படுத்த கிடையாது.
So Hiranyakashipu was the full manifestation of the demoniac propensity.
Asura Tamegala vandu Hiranyakashipu mulumayaga velipaduthinaan.
Asura Varya, Prahlad Maharaj addressed Prahlad Maharaj as the greatest of all the demons.
Prahlad Maharaj Hiranyakashipu Asura Varya na alaikkarar. Ella asurargalaiyum thalai sirandhavan appadina.
So the greatest of all the demons was destroyed by the Supreme Lord.
Ella asurargalaiyum thalai sirandha asuran ulungar kadavunala alikkapattar.
And thus gave faith to the devotees.
Adan moolamaga bhaktargalukku nambikaiyai oottinar.
And by his appearance, that I already said, as by his appearance the Supreme Lord nourishes the devotion of the devotees. Shrinu sukhadam shubhadam bhavasara. Those who hear the pastimes of the avatars, even in this world of birth and death, they become very happy and their existence becomes most auspicious. By his appearance, the Supreme Lord also nourishes and encourages the atheism of the atheists.
முழுமுதல் கடவுள் இப்படி தோன்றுவதன் மூலமாக அவர் நாஸ்திகர்களுடைய நாஸ்திகவாதத்தை கூட ஊட்டம் அளிக்கிறார்.
You may wonder, well, how is that so?
நீங்க ஆச்சரியப்படலாம், அது எப்படி சாத்தியமாகும்?
Nrisimhadev very clearly defeated and killed Hiranyakashipu.
நரசிம்மதேவர் மிகவும் தெளிவாக தோற்கடித்து ஹிரண்யகசிபுவை கொன்றுவிட்டார்.
Very clearly established his superiority over Hiranyakashipu.
Hiranyakashipuvai kaattilum thannudaiya uyarndha nilaiyai avar thella thelivaga nilaiyaattivittar.
And very clearly established that however much one may develop the demoniac propensity,
orthar endhalavukku dhaan asura thanmai valarthu kondalum sari,
however much one may be successful in apparently controlling the material world, and enjoying the senses, he is still subordinate to the Supreme Personality of Godhead.
அவர் இந்த எல்லா சூழ்நிலையிலுமே முழுமுதற் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தவராகவே இருப்பார் அப்படிங்கறதை நிலைநாட்டினார்.
And can be vanquished at any moment by the Supreme Personality of Godhead.
அந்த முழுமுதற் கடவுளால எந்த க்ஷணத்துல வேணாலும் அவர்கள் அழிக்கப்பட்டு விடலாம்ங்கறதையும் காட்டினார்.
And certainly will be vanquished in due course of time by the Supreme Personality of Godhead.
நிச்சயமாக கண்டிப்பாக ஒருத்தர் வந்து முழுமுதற் கடவுளுடைய சக்தியினால் அழிக்கப்படுவார்.
But that didn't, the fact that the Hiranyakashipu was killed, that did not kill the demoniac present, the demoniac propensity in the hearts of the demons.
Hiranyakashipu kollapattu vittar abdingra andha unmaiyanadhu asuragalude idhayathil irukkukoodiya andha asura thanmaiyai alikkavillai.
Although the devotees may see from this the uselessness of trying to be an enjoyer of this material world and thus surrender fully to Krishna, to will fortify their conviction of the need to surrender to Krishna.
இந்த லீலைகளை பார்த்தது மூலமா பக்தர்கள் இந்த உலகத்துல அனுபவிக்கலாம்னு நினைக்கிறது வந்து தேவையற்றது அப்படிங்கறத உணர்ந்து கிருஷ்ணரிடம் சரணடைய வேண்டும் அப்படிங்கிற தங்களுடைய நிலையில முழு உறுதியை அடைகிறார்கள்.
But for the non-devotees, they never give up. Durashaya.
Ana bhaktar allathavargal poruthalu avanga endraikkume kaividrathu kedaiyadhu.
Even though their hopes are useless, their hope to enjoy this material world is wrong and useless.
Avargalude ella edhirpaarppugalum payanatravayaga ponaalum seri avanga idai kaividrathu kedaiyadhu. Indha ulagathai saarndha ella edhirpaarppugalum
But instead of accepting the Supreme Lord and accepting that their need for them to surrender to Him, His appearance inspires in them more reasons to reject Him. They become philosophers. Philosopher means rascal. Devotee is automatically a philosopher. Anyone who becomes a philosopher without bhakti is simply a rascal. Actually, tattvavadi, actual tattvavadi is only a devotee. The mundane philosopher should be called an atattvavadi. Because their only business is to deny the actual reality. They construct complex, supposedly intellectual perspectives in which there's no Krishna. And the appearance of the Supreme Lord for them becomes an opportunity for them to find out new ways to blaspheme Him. Vyasadeva also sometimes assists the demons in this respect. That's why we have to understand Shastra through the devotees. Who can understand the purpose of Shastra? Otherwise, the demons come up with so many demoniac explanations. Because Rama shot Vali unfairly, therefore in his next appearance as Krishna, he had to die by being shot by an arrow. These are the kind of demoniac conclusions that certain philosophers come up with.
இந்த மாதிரியான அசுரத்தனமான முடிவுகளை தான் சில ஆசத்துவாதிகள் கொண்டு வராங்க.
And the demons, even if Nrisimhadev comes and shows, yes, I am Vishnu, the Supreme Personality of Godhead, even then the demons won't accept.
நரசிம்மதேவர் வந்து காட்டுறார், நான் தான் விஷ்ணு முழுமுதற் கடவுள் அப்படிங்கறத அப்படி காட்டினா கூட இந்த அசுரர்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.
Sometimes the atheists say, well, if there is God, show me God.
சில நேரங்கள்ல வந்து நாத்திகர்கள் சொல்லுவாங்க, கடவுள் இருக்கார் அப்படினா எங்கட காட்டுங்க பார்க்கலாம்.
But even if he personally comes and rips you to pieces, still you won't accept that he's God.
ஆனா அவர் தனிப்பட்ட முறையில் வந்து ஒன்ன துண்டு துண்டா சிதறடிச்சா கூட நீ அவர்தான் கடவுள்னு ஏற்றுக்கொள்ள மாட்டார்.
Of course these small demons, they're not going to get the mercy of Narasimha in such a way. They're ripped to pieces by the material nature on behalf of Narasimhadev. But they won't accept.
ஆனாலும் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.
Even all the evidence is there that he is the Supreme Personality of Godhead.
அவர் தான் முழுமுதல் கடவுள் அப்படிங்கிறதுக்கு எல்லா விதமான சாட்சியங்களும் இருக்கு.
What is that verse? Yamuna Acharya, Tvam Shila Rupa Charitai Paramapa Krishna. Sattva, what is that? It's in the Bhagavad Gita commentary. That you are praying to Vishnu, Yamuna Acharya says, your personality, your characteristics.
Yamuna Acharya, Vishnu to Prathana Panambodha Sodhar. உங்களுடைய குணங்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு குணங்களானது,
யோ ஃபார்ம்,
உங்களுடைய ரூபம்,
எவ்ரிதிங் அபவுட் யூ,
உங்களை பற்றி அனைத்தும்
எக்ஸெப்ஷனல், எக்ஸலண்ட் இன் தி சுப்ரீம் டிகிரி,
மிக உயர்ந்த நிலையிலிருந்து பார்க்கும்போது எல்லாமே வந்து எல்லாவற்றையும் தாண்டிய மிக உன்னத நிலையில இருக்கு.
பட் திஸ் இஸ் ஓன்லி அப்ரிசியேட்டட் By devotees who are fully situated in sattva, in goodness or in their proper existential position.
ஆனா இத வந்து யார் சத்வத்தை நிலை பெற்று இருக்கிறார்களோ, அதாவது முறையான நிலையில இருக்கிறாங்களோ, அத்தகைய நபர்கள், அதாவது பக்தர்கள், அவர்கள் மட்டும்தான் இதை அங்கீகரிக்க முடியும்.
But the demons, because of their demoniac nature, they cannot realize him who is just completely obvious that he is the Supreme Personality of Godhead.
ஆனா இந்த அசுரர்களாக அவர் தன்னை தெளிவாக வெளிப்படுத்தி தாண்டான் முழுமுதற் கடவுள்னு காட்டினா கூட அதை அவங்களால உணர முடிய மாட்டேங்குது.
If someone is actually open-minded and intelligent, then if they study the Vedic literature under proper guidance, then they have to come to the conclusion that Krishna is the Supreme Personality of Godhead, we have to surrender to him.
ஒருவர் திறந்த மனமுடையவராக புத்திசாலியாக இருந்தார் அப்படின்னா, இருந்து அவர் முறையான வழிகாட்டுதலின் கீழே சாஸ்திரங்களை படித்தார் அப்படின்னா, அப்ப அவர் கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள், நம்ம அவர்கிட்ட சரணடைய வேண்டும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துதான் ஆக வேண்டும்.
It's very clear.
இது மிகவும் தெளிவான்.
But most people, they don't come to this conclusion.
ஆனா நிறைய மக்கள் இந்த முடிவுக்கு வரமாட்டார்கள்.
It's like when the sun is up in the sky, who cannot see? Those who keep their eyes closed.
உதாரணத்துக்கு சூரியன் மேல வானத்தில் உதித்திருக்கும் போது யாரால பார்க்க முடியாது, யாரு தங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு இருக்காங்களோ அவங்களால பார்க்க முடியாது.
So if someone insists on keeping their eyes closed, then how will they see anything?
யாராவது தன்னோட கண்ணை மூடிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றால உறுதியா இருந்தா அப்படின்னா, அப்ப அவன் என்னத்தை எப்ப பார்க்க போறான்?
So persons who are committed demons, they cannot see Krishna.
அசுரர்களா தான் இருக்கணுங்கிறத உறுதியா இருக்கிறவங்க கிருஷ்ணரை பார்க்க முடியாது.
Or even if they see him, they will deny his superiority.
அப்படியே அவரை அவங்க பார்த்தா கூட அவருடைய உன்னத தன்மையை அவர்கள் மறுப்பார்கள்.
So by his appearance in this world, Krishna not only gives the opportunity for the devotees to fully develop their devotional feelings.
கிருஷ்ணர் இந்த உலகத்தில் தான் தோன்றுவதன் மூலமா பக்தர்களுக்கு அவர் வாய்ப்பளிக்கிறார், அதாவது அவர்கள் தங்களுடைய பக்தி பாவத்தை வளர்த்துக் கொள்வதற்கு. அது மட்டும் இல்லாம,
but he also gives full opportunity to the demons to blaspheme him.
அசுரர்கள் அவரை நிந்திப்பதற்கும் அவர் முழு வாய்ப்பு கொடுக்கிறார்.
And they either deny that he exists.
அவர் இருக்கிறதையே அவங்க வந்து மறுத்துடுவாங்க.
No, no, God, he can't come to this, he doesn't come to this world.
கடவுள் அவர் இந்த உலகத்துக்கு வர முடியாது, அவர் வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க.
He doesn't have any form.
அவருக்கு எந்த ரூபமும் கிடையாது.
Or they blame him.
இல்ல அவர் வந்து இவங்க நிந்திப்பார்கள்.
You see this Ravana, he wasn't so bad.
அவங்க சொல்லுவாங்க இந்த ராவணன் பாருங்க, அவன் ஒன்றும் அந்த அளவுக்கு மோசமானவன் கிடையாது.
He had a few bad habits.
அவங்க கிட்ட ஒரு சில கெட்ட குணங்கள் இருந்தது தான்.
But this Rama, this nasty Aryan, he just completely overreacted.
ஆனா நீங்க பாருங்க, இந்த ராமர் மோசமான ஒரு ஆரியர், அவர் வந்து எப்படி ராவணனை அழித்தார்னு.
If Rama had been a decent fellow, he could have gone to Ravana and said, "Hey, great, you know, I'll join in the fun too. Let's all enjoy together."
Rama வந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்லவரா இருந்தார் அப்படினா அவர் வந்து ராவணன்ட்ட போய், "Hey, நாம எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கலாம். அது மூலமா நம்ம சந்தோஷமா இருக்கலாம்" சொல்லிருக்காமே.
But with all these Puritan ideas of just having one wife and no one else, and not stealing other people's wives, and not drinking, and generally leading a very boring kind of life, these North Indian invaders came.
ஆனா தேவையில்லாத ஒரு சில கருத்துக்கள் வச்சுக்கிறனால, எந்த மாதிரியான கருத்துக்கள், ஒருத்தருக்கு ஒரு மனைவி இருக்கிறது, ஒருத்தர் மனைவி இன்னொருத்தர் அபகரிக்க கூடாது, குடிக்க கூடாது, இந்த மாதிரியான தேவையில்லாத கட்டுப்பாடுகள் வச்சுட்டு அந்த கட்டுப்பாடுகளுடைய வட இந்திய ஆரியர் வந்து இங்க வந்து திராவிடர்களை வந்து தாக்கணும் அப்படிம்பாங்க.
So with a total distortion of the message of Valmiki, the demons prepare themselves to go to hell.
இப்படி வால்மீகியோட செய்தியை முற்றிலுமா திரிச்சு சொல்றதன் மூலமா இந்த அசுரர்கள் வந்து நரகத்துக்கு போறதுக்கு தங்களை தயார் பண்ணிக்கிறாங்க.
So there are so many facets to the so many points to be understood from the appearance of the Lord in this world.
பகவான் இந்த உலகத்துல தோன்றதன் மூலமா நம்ம இது போன்று பல கோணங்கள்ல இருந்து புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு.
நரசிம்மலீலா இஸ் வெரி ஸ்வீட்.
நரசிம்மலீலை மிகவும் இனிமையானது.
It's very ghastly, obviously.
ரொம்ப கோரமானதுதான், அதுல சந்தேகம் இல்ல.
Blood and screaming and terror.
ரத்தம், பயங்கரம், அலறல் இதெல்லாம் இருக்கு.
Krishna is multifaceted.
கிருஷ்ணர் பல கோணங்கள்ல இருக்கக்கூடியவர்.
Those who think that, well, God should always be sweet and smiling.
யார் வந்து கடவுள் அப்படிங்கிறவர் எப்பவுமே ரொம்ப இனிமையாக சிரித்து மலர்ந்த முகத்தோட இருப்பவராக இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ,
Prabhupada should always be very sweet and smiling.
Prabhupada வந்து எப்பவுமே ரொம்ப இனிமையாக சிரித்தவராக இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்களோ,
It's actually a form of impersonalism.
இது வந்து அருவாளுடைய ஒரு ரூபம்.
Because they deny the full personality of the personality of Godhead and his devotees.
ஏனா அதன் மூலமா அவங்க முழுமுதற் கடவுளும் அவருடைய பக்தர்கள் கிட்ட இருக்கக்கூடிய
தனித்தன்மையை
அவங்க வந்து மறுக்கிறாங்க.
Krishna is sweet, there is no doubt about that.
கிருஷ்ணர் இனிமையானவர், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது.
மாதுர்ய பாகவத சா, his sweetness is the essence of his godness.
கடவுளனுடைய சாரம் மாதுரியம் தான், இனிமைதான் சொல்லப்படும்.
But that sweetness manifests sometimes as this bhayanaka, this rasa of fearfulness, and vibhatsa. Or you could say horror, terribleness.
ana anda inimeyanadu sila nerangalla bayanaka oru bayate kodukkukuriya oru rasamaga velipadigindrathu.
Sweetness is the essence, but there are so many different flavors.
Inimey dhaan adanude saaram irundhalum adula pala tharapatta பலதரப்பட்ட மனம்
இருக்குன்னு சொல்லலாம். So that blood, that horror, that terror,
அந்த ரத்தம், அந்த கொடூரம், அந்த மாதிரியான சூழ்நிலையை எடுத்துட்டோம்னா,
this is all a manifestation of Krishna's sweetness.
இது எல்லாமே கிருஷ்ணருடைய இனிமையினுடைய தோற்றம் தான்.
That he will do this for the sake of his devotee.
அவர் இதை தன்னுடைய பக்தர்களுடைய நலனுக்காக செய்கிறார், பக்தர்களுக்காக செய்கிறார்.
Who from the material point of view may seem to be very insignificant.
அந்த பக்தர்கள் பௌதிக கண்ணோட்டத்தில இருந்து பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமானவர்களாக தோன்றலாம்.
But Krishna, as Narasimha, he didn't appear for Indra, Chandra, none of these demigods. He appeared for Prahlad.
முழுமுதற் கடவுள் அவர் இந்த உலகத்தில் இந்திரா சந்திரா போன்ற எந்த ஒரு தேவர்களுக்காகவும் தோன்றல, அவர் பிரகலாதருக்காக தோன்றினார்.
We see here at Guru Vaya that Krishna, he reciprocates even with the materialistic manifestation of devotion.
இங்க நாம பார்க்கிறோம் குருவாயூர்ல கிருஷ்ணர் பௌதிகம் கலந்த ஒரு பக்தியினுடைய வெளிப்பாட்டுக்கு கூட அதை கூட அவர் பலன் கொடுக்கிறார். அந்த மாதிரி பக்தி கூட
there are so many stories of Guru Vayur Appan granting material boons to his devotees.
எத்தனையோ கதைகள் இருக்கு குருவாயூர் அப்பன் தன்னுடைய பக்தர்களுக்கு பௌதிக வரங்களை கொடுத்ததாக.
So that is his mercy to his devotees.
அது அவர் தன்னுடைய பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய கருணை தான்.
Even if they have just some slight feeling for him,
அவர் மேல அவங்க வந்து ஏதோ கொஞ்சம் உணர்ச்சிகள் வைத்திருந்தா கூட அவர் அந்த மாதிரி உதவுறார்.
He reciprocates with that.
அதுக்கு அவர் பலன் கொடுக்கிறார்.
And actually, often the feelings of materialistic devotees, they are very strong.
அடிக்கடி பார்த்தோம் அப்படின்னா இந்த பௌதிகமாக இருக்கக்கூடிய பக்தர்களுடைய உணர்ச்சிகளானது மிகவும் ஆழமாக பலமாக இருக்கிறது பார்த்தோம்.
But the reason for their faith and devotion is perverted.
ஆன அவர்களுடைய பக்திக்கும் நம்பிக்கைக்குமான காரணமானது திரிபடைந்த ஒன்று.
Their faith is strong but for the wrong reason.
அவர்களுடைய நம்பிக்கை பலமானதாக இருக்கு ஆனா தவறான காரணத்திற்காக.
That I'll perform all these vratas to satisfy Krishna and then he is going to cure my disease.
நான் வந்து கிருஷ்ணருக்காக இந்த எல்லா விதமான விரதங்கள் எல்லாவற்றையும் ஸ்திரமாக கடைபிடிப்பேன், அதன் பிறகு அவர் என்னுடைய வியாதியை குணப்படுத்துவார்.
But actually it's around the other way in this temple. It's like a credit system. First you do and then I'll do the vrata afterward. First you heal me, then I'll do the vrata. Both, there are both.
இந்த கோயில பார்த்தீங்க அப்படின்னா அது அடுத்த பக்கமும் இருக்கலாம். அதாவது நீ முதல்ல எனக்கு இதை செய்ய, அதுக்கப்புறம் நான் உனக்கு செய்யறேன், இல்ல நான் செஞ்சதுக்கு அப்புறம் அவர் அதை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி ரெண்டு விதத்திலையும் நடக்கும்.
So that is Krishna's great kindness.
அது கிருஷ்ணருடைய பெரும் கருணை தான்.
But followers of Narada Muni, they don't promote this.
ஆனா நாரத முனியை பின்பற்றக்கூடியவர்கள் இதை வந்து ஊக்குவிக்கிறது கிடையாது.
They promote pure devotion.
அவர்கள் தூய பக்தியை தான் ஊக்குவிக்கிறார்கள்.
Because the faith of a devotee who desires material boons, that is not on a pure basis.
ஏன்னா பௌதிக வரங்களை நாடி வரக்கூடிய பக்தனுடைய நம்பிக்கையானது தூய்மையின் அடிப்படையில் கிடையாது.
Krishna is not obliged to reciprocate with the material supplication of a mixed devotee.
ஒரு கலப்படமான பக்தனுடைய பௌதிக வேண்டுதல்களை நிறைவேற்றணும் அப்படிங்கிற கட்டாயம் கிருஷ்ணருக்கு கிடையாது.
So if someone worships Krishna and they don't get what they want from him, they can go away from him.
யாராவது கிருஷ்ணர்கிட்ட பௌதிகமா ஏதோ ஒன்று கேட்டு அவங்க விரும்புறது கிருஷ்ணருக்கு கிடைக்கல அப்படின்னா அவங்க கிருஷ்ணர் விட்டு போயிடுவாங்க.
Because their aim is not to satisfy Krishna but to fulfill their material desire.
ஏன்னா அவங்களுடைய குறிக்கோளானது கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறது கிடையாது, தங்களுடைய பௌதிக ஆசைகளை திருப்திப்படுத்துவதுதான்.
But the hope is there that in the course of worshipping Krishna, that because Krishna is naturally attractive to everyone, that there some modicum of their pure attraction to Krishna may awaken.
Krishna is everyone, everyone is covered up with her. அதனால இவங்க கிருஷ்ணரை தொடர்ந்து வழிபடுறது மூலமா கிருஷ்ணர் கிட்ட தூய்மையான நிலைக்கு அவங்க வர்றதுக்கு ஒரு சில நம்பிக்கைகள் இருக்கு.
But it is better, much better, from the beginning or at any point to worship, to cultivate worshipping Krishna without any material desire.
இருந்தாலும் ஆரம்பத்திலிருந்தே அல்லது எந்த நேரத்தில் இருந்தாவது கிருஷ்ணரை எந்த ஒரு பௌதிக ஆசையும் இல்லாமல் வழிபடக்கூடிய தன்மையை வளர்த்துக் கொள்வது சிறந்தது.
Even a little attempt at pure devotion is much better than much of this devotion which is actually for some material motive.
தூய பக்தியினுடைய ஒரு சின்ன முயற்சி கூட பௌதிக பௌதிகம் கலந்த பக்தி முயற்சி காட்டிலும் சிறந்தது.
Which is seen by, that's demonstrated because Narasimha came to deliver Prahlad.
இது நரசிம்மர் பிரஹலாதரை விடுவிப்பதற்காக தோன்றியதில் நமக்கு காட்டப்படுகிறது.
The demigods had achieved their position by much mixed devotion.
தேவர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு தங்களுடைய கலப்படமான பக்தியின் மூலமா தேவர்களுடைய ஸ்தானத்தை அடைந்தார்கள்.
But Prahlad, even in he was just a small boy, he had neither the time or the opportunity to manifest what might be considered the external manifestations of pure devotion. As I mentioned before, he didn't build temples, he didn't make disciples, he simply remembered Krishna. But Krishna appeared to protect him.
ஆனா பிரஹலாதரோ மிக சிறிய நபராக இருந்தார். அவர் நான் முன்னே சொன்ன மாதிரி தூய பக்தியினுடைய மற்ற அறிகுறிகளை கூட அவர் வெளிப்படுத்தல. அதாவது கோயில்களை கட்டல, சீஷர்களை மேற்படுத்தல. ஆனா அவர் வெறுமனே கிருஷ்ணரை நம்பிக்கொண்டு நினைத்துக் கொண்டிருந்தார். அதன் மூலமாக நரசிம்மர் அவரை பாதுகாப்பதற்காக அவதரித்தார்.
So there are so many points to discuss about Narasimha Deva and Prahlad Maharaj.
நரசிம்ம தேவரை பற்றியும் பிரகலாதரை பற்றியும் நிறைய கருத்துக்கள் நம்ம விவாதிக்க வேண்டியிருக்கு.
As followers of Srila Prabhupada, particularly, we, when discussing Prahlad, we must discuss the mood of Prahlad that Srila Prabhupada completely imbibed and attempted to inculcate in his disciples.
ஸ்ரீல பிரபுபாதரை பின்பற்றக்கூடியவர்கள் அப்படிங்கிற பட்சத்துல பிரகலாதருடைய இந்த லீலைகளை பற்றி பேசும்போது நம்ம நினைவு கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, ஸ்ரீல பிரபுபாதர் எப்படி தன்னுடைய பிரச்சாரத்துல பிரகலாதருடைய பாவத்தை ஏற்றிருந்தார் அப்படிங்கறத அதை பற்றி விவாதிக்க வேண்டியது அவசியம்.
As Prahlad himself expressed,
பிரகலாதரே இதை வெளிப்படுத்துகிறார்.
நைவோத்விஜய் பரதுரத்யா வைதரண்யாஸ் ஃபத்வீர்ய காயன மகாமிருத மக்னசித்தம் ஷோசேதோ விமுகசேதஸ இந்திரியார்த்தா மாயா சுகாய பரம் உத்வஹதோ விமூட. பிரஹ்லாத் said, I'm happy.
பிரஹ்லாத் சொல்றார், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்.
His name is Prahlad, so he's happy.
அவருடைய பெயர் பிரஹ்லாத், அவர் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறார்.
He said, I'm not afraid of material existence.
நான் இந்த பௌதிக வாழ்க்கையை கண்டு பயப்படுறது கிடையாது.
Because everywhere, at all times, I simply remember and glorify your transcendental prowess. He's praying to Lord Nrisimhadev.
இது நரசிம்மதேவரை நோக்கி அவர் செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனை. அவர் சொல்றார், எங்க இருந்தாலும் எல்லா இடத்துல இருந்தாலும் நான் வந்து உங்களுடைய தெய்வீகமான சக்தியை நினைத்து நான் எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கேன்.
My mind is always absorbed in the nectarian glories of your transcendental prowess.
உங்களுடைய தெய்வீக புகழினுடைய பெருமைகளை பற்றி கேட்கறதுல என்னுடைய மனமானது எப்போதும் மூழ்கி இருக்கின்றது.
But still, I simultaneously lament.
இருந்தாலும் இதே சமயத்துல இதுக்கு மத்தியிலும் நான் வந்து வருத்தமும் படுறேன்.
That persons who are inimical to you,
மக்கள் யாரு உங்க மேல விரோதமுடையவர்களா இருக்கிறார்களோ,
who simply live for the satisfaction of their senses,
யாரு வந்து வெறுமனே தங்களுடைய புலன்களுடைய திருப்திக்காக வாழ்றாங்களோ,
for that illusory happiness,
அவர்களுடைய அறியாமை மகிழ்ச்சிக்காக வாழ்றாங்களோ,
and thus these big fools who unnecessarily accept the burden of material life.
பௌதிக வாழ்க்கை அப்படிங்கிற சுமைய தேவையில்லாம ஏற்றிருக்கக்கூடிய இந்த பெரிய முட்டாள்கள்,
for them Prahlad says, I lament.
அவர்களுக்காக பிரகலாதர் சொல்றார், நான் வருத்தப்படுகிறேன் என்று.
So the Supreme Lord comes to Paritranaya Sadhunam Vinashayata Dushkritam. He comes to deliver the devotees and destroy the demons.
முழுமுதற் கடவுள் பக்தர்களை விடுவித்து அசுரர்களை அழிப்பதற்காக தோன்றுகிறார்.
Prahlad, he was very happy seeing Hiranyakashipu killed.
ஹிரண்யகசிபு கொல்லப்பட்டதை கண்டு பிரகலாதர் மகிழ்ச்சி அடைகிறார்.
Why should he be happy?
அவர் ஏன் மகிழ்ச்சி அடையணும்?
If your father is killed,
உங்க அப்பா வந்து கொல்லப்பட்டார் அப்படின்னா எப்படி மகிழ்ச்சி அடைய முடியும்?
But Prahlad understood that my real father is Bhagavan.
ஆனா பிரகலாதர் உணர்றார், என்னுடைய உண்மையான தந்தை பகவான் தான்.
And it is suitable that Bhagavan destroy this demon.
பகவான் இந்த அசுரனை அழித்தது அப்படிங்கிறது பொருத்தமானதுதான்.
That is for the benefit of the whole universe. So Prahlad was happy. He wasn't disturbed by seeing Hiranyakashipu killed. See, there's no traffic on the road, but anyway, they always make that sound. That's because everywhere you go now, these ambulances, they make this sound. But at the same time, Prahlad, although recognizing it is proper that the Supreme Lord kills Hiranyakashipu, at the same time, Prahlad is lamenting for the fate of the demons who have to be subjected to destruction, either directly by the Supreme Lord or through the agency of his material energy.
இரண்யகசிபு கொல்லப்பட்டதை நினைத்து பிரகலாதர் மகிழ்ச்சி அடைகிறார். இருந்தாலும் இந்த அசுரர்கள் அவங்க வந்து முழுமுதற் கடவுளாலேயோ அல்லது அவருடைய பௌதிக சக்தியினாலேயோ கொல்லப்படுறாங்களே, அவங்க அந்த நிலையில தான் இருக்காங்களே, அந்த நிலையை நினைச்சு அவர் வருத்தமும் படுறார்.
So followers of Prahlad, followers of Prabhupada, they tried to rectify the bad outlook that makes demons demons.
பிரகலாதரை பின்பற்றக்கூடியவர்களும் பிரபுபாதரை பின்பற்றக்கூடியவர்களும் அசுரர்களை அசுரர்களாக வைத்திருக்கக்கூடிய தவறான விஷயங்களை வந்து போக்குறதுக்காக முயற்சி செய்யறாங்க.
They accept the difficult responsibility of changing or bringing about a change in the demoniac attitude of demons.
அவங்க கஷ்டமான பொறுப்புகளை ஏற்றுக்கொள்றாங்க. அசுரர்கள் கிட்ட இருக்கக்கூடிய அசுர குணத்தை வந்து போக்குறதுக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்றாங்க.
So that the demons will cease to be demons.
அதன் மூலமா அசுரர்கள் வந்து அசுரர்களாக இருக்கிற தன்மையிலிருந்து நிறுத்தப்படுவார்கள், தடுக்கப்படுவார்கள்.
And instead of being candidates for destruction by the Supreme Lord, they will also become candidates for his பக்தவாத்சல்யம்.
முழுமுதற் கடவுளாக அழிக்கப்படுறதுக்கு உகந்த நபர்களாக இருப்பதற்கு பதிலாக முழுமுதற் கடவுளாக பக்தவாத்சல்யம் அப்படிங்கிற தன்மையை வெளிப்படுத்துவதற்கு உகந்த நபர்களாக அவர்கள் மாற முடியும்.
So on this occasion of Nrisimha Chaturdashi, we pray to Nrisimhadev, Prahlad Maharaj and Srila Prabhupada.
இந்த நரசிம்ம சதுர்த்தசி நாள்ல நம்ம நரசிம்மதேவர்டையும் பிரகலாத் மகாராஜையும் ஸ்ரீல பிரபுபாதத்தையும் பிரார்த்தனை செய்வோம்.
To develop that mood to deliver the demons.
அசுரர்களை விடுவிப்பதற்கான விடுவிப்பதற்காக விடுவிக்கக்கூடிய பாவத்தை வளர்த்துக் கொள்வதற்காக பிரார்த்தனை செய்யலாம்.
To go among the demons as Prahlad did.
பிரகலாதர் எப்படி அசுரர்களுக்கு மத்தியில் சென்றாரோ அதுபோல செல்லறதுக்கு.
And to interact with them in such a way that they become attracted to Krishna.
அவர்கள் கிட்ட எந்த விதத்துல நாம செயல்படணும் அப்படின்னா எதன் மூலமா அவங்க கிருஷ்ணன் மேல கிருஷ்ணனால கவரப்படுவாங்களோ அத்தகைய விதத்துல செயல்படுறதுக்கு.
They are also attracted to Krishna but in the wrong way, so they become devotionally attracted to Krishna.
அவங்க ஏற்கனவே கிருஷ்ண மேல கவரப்பட்டு தான் இருக்கிறார்கள். ஆனா தவறான விதத்துல கவரப்பட்டிருக்காங்க. அதை விட்டுவிட்டு அவங்கள பக்தியின் வடிவத்துல கவரப்படணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்யறோம்.
Of course it's very difficult to preach among demons.
அசுரர்களுக்கு மத்தியில பிரச்சாரம் செய்யறது அப்படிங்கிறது மிகவும் கடினமானதுதான்.
They may, generally demons, they try to suppress the devotees.
பொதுவாக அசுரர்கள் வந்து பக்தர்களை அடக்கி வைக்கிறதற்கு தான் பார்ப்பார்கள்.
And in many cases, they may try to kill even the devotees.
நிறைய சூழ்நிலைகளில் வந்து அவர்கள் பக்தர்களை கொல்வதற்கு கூட முயற்சி செய்வார்கள்.
But in many ways, they try to, at least they try to discourage the devotees.
நிறைய விதங்கள்ல அவங்க வந்து நிறைய இடங்களில் பார்த்தோம்னா குறைஞ்சபட்சம் அவங்க வந்து பக்தர்களுடைய ஆர்வத்தை குறைக்கிறதுக்காக முயற்சி செய்வார்கள்.
So devotees pray for the protection of Nrsimhadev.
அதனால பக்தர்கள் வந்து நரசிம்மதேவருடைய பாதுகாப்பிற்காக பிரார்த்தனை செய்கிறார்கள்.
இதோ நிருஷிம்ஹ பரதோ நிருஷிம்ஹோ யதோ யதோ யாமி தத்தோ நிருஷிம்ஹ. Devotees pray for the vision to see Nrsimhadev everywhere.
நரசிம்மதேவரை எங்கும் காணக்கூடிய ஒரு பார்வைக்காக பக்தர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள்.
யதோ யதோ யாமி தத்தோ நிருஷிம்ஹ. Wherever I go, Nrsimha is with me.
நான் எங்கெல்லாம் போறேனோ அங்க எல்லா இடத்துலயும் நரசிம்ம இருக்கார்.
நிருஷிம்ம மாதிம் சரணம் பிரபஞ்சே. So if we simply surrender, take shelter at the lotus feet of Nrsimha, surely he will protect us.
நீங்க நரசிம்மருடைய தாமரை திருவடிகளில் தஞ்சம் அடைந்தீர்கள் அப்படின்னா அவர் நிச்சயமா உங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பார்.
So in this way the devotees pray for to be fearless even when moving among the fearful demons, because they know that Nrsimha is protecting them.
பயத்தை கொடுக்கக்கூடிய அசுரர்களுக்கு மத்தியில் நகர்ந்தால் கூட பயமில்லாமல் இருப்பதற்கு பயமில்லாமல் இருக்கக்கூடியவர்கள் பக்தர்கள். ஏன்னா அவங்க நரசிம்மருடைய பாதுகாப்பின் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள்.
The appearance of Hiranyakashipu was an aberration. It was a deviation from the norm.
ஹிரண்யகசிபுவினுடைய தோற்றம் அப்படிங்கிறது சாதாரணமாக நடக்கிறதுல இருந்து மாறுபட்டது.
But in Kali Yuga, demonism is the norm.
ஆனா கலியுகத்தை பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அசுரர்கள் பிறக்கிறது தான் சாதாரணமானதா இருக்கு.
So we have to preach Krishna consciousness in a demoniac atmosphere.
நாம கிருஷ்ண உணர்வை அசுரத்தனமான சூழ்நிலையில தான் பிரச்சாரம் பண்ணணும்.
Of course, in India, the atmosphere is generally far more favorable to Krishna consciousness than in other countries.
இருந்தாலும் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை அதிக அளவுல உகந்ததாக இருக்கிறது.
Those who have not been outside, those devotees who have not been outside India can hardly imagine how far away from Krishna are most people in most other countries.
இந்தியாவை விட்டு வெளியில போகாத பக்தர்களுக்கு வந்து மற்ற நாடுகள் இருக்கக்கூடிய நபர்கள் எந்த அளவுக்கு கிருஷ்ணரை விட்டு தூரத்தில் இருக்காங்க அப்படிங்கறத புரிந்து கொள்றது ரொம்ப கடினமானது.
If you go in other countries, there's nothing anywhere in the atmosphere, the culture, nothing to even slightly remind you about Krishna apart from the devotees of Krishna who are there.
நீங்க இந்தியாவை விட்டு வெளியில போனீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையோ சமுதாயமோ எந்த விதத்திலையும் வந்து கிருஷ்ணரை நினைவுபடுத்தக்கூடிய விதத்துல இல்லவே இல்லை. பக்தர் அங்க இருக்கக்கூடிய பக்தருடைய சமுதாயத்தை தவிர
everyone passes their whole life without any thought of Krishna whatsoever, directly, indirectly.
ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வாழ்க்கை மொத்தத்தையும் கிருஷ்ணரை பற்றிய எண்ணம் துளி கூட இல்லாமல் செலவழிக்கிறார்கள். நேரடியாகவும் அந்த கிருஷ்ண எண்ணம் கிடையாது, மறைமுகமாகவும் கிருஷ்ணன் எண்ணம் கிடையாது.
But even here in India, the demoniac forces are very strong. It's Kali Yuga.
இந்தியாவில் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த அசுரர்களுடைய பலமானது ரொம்ப அதிகமாகத்தான் இருக்கிறது. ஏன்னா இது கலியுகத்தில் இருக்கிறோம்.
So devotees pray for the blessing of Nrsimhadev, for the courage and the protection to preach Krishna consciousness in this Kali Yuga.
அதனால பக்தர்கள் நரசிம்மதேவர்கிட்ட பிரார்த்தனை செய்யணும், இந்த கலியுகத்தில் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்வதற்கான தைரியத்தை கொடுக்க வேண்டும் என்று.
So take spirit in on this day. Take reaffirmed vow to act in this world in such a way that the demons who are prominent in this age, that their mentality gets changed and they all become like Prahlad.
இந்த நாள்ல நம்ம வந்து உறுதி எடுத்துக்கொள்வோம் என்ன அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அசுரத்தனம் கொண்ட மக்கள் அவங்க கிட்ட போய் நம்ம பிரச்சாரம் செய்து அந்த பிரச்சாரத்தின் மூலமா அவங்க பிரகலாதரை கொன்றவர்கள் ஆகணும் அப்படின்னு.
ஜாய் ஸ்ரீ நரசிம்ஹ தேவ் பகவான் கி ஜய். ஜாய் ஸ்ரீ பிரஹலாத் மகாராஜ் கி ஜய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜய். ஹரே கிருஷ்ணா.